If you have heard me many times, you would have heard that I speak about the fatherhood of God very, very frequently.
நான் அடிக்கடி பேசுகிற காரியங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனுடைய தகப்பன் என்கிற தன்மையை குறித்து பல நேரங்களிலே நான் பேசியிருக்கிறதை நீங்கள் உணர்வீர்கள்.
But ask yourself, how much do you hear that from other preachers?
மற்ற பிரசங்கியாரிடத்திலிருந்து எவ்வளவு தூரம் இந்த காரியங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
There are so many famous preachers in Tamilnadu.
தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற அநேக பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள்.
And in the world,
உலகத்திலேயும் காணப்படுகிறார்கள்.
I've heard many of them.
பலருடைய பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன்.
Very rarely do we hear about knowing God as a father.
தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வது என்கிற கருத்திலே மிக அரிதாக தான் பிரசங்கித்திருக்கிறார்கள்.
But that has now in the last many years become one of my favorite topics.
கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நான் அதிகமாக விரும்புகிற ஒரு கருப்பொருளாய் இந்த தலைப்பு மாறி இருக்கிறது.
And there's a reason for that.
அதற்கு ஒரு காரணமும் உண்டு.
From my earliest time I started preaching,
naan prasangikka aarambitha aarambha naatkalile
I have tried to become more and more like Jesus in preaching.
என்னுடைய prasangikka kudiya vidathile adhigam adhigama yesuvai pola maara vendume endru naan prayasapattirukken.
I know the perfect preacher was Jesus.
Pooranamaana oru prasangiyar yaar endral yesu endru naan arindirundhen.
Not Paul, Peter, but Jesus.
Paulo Pedro alla yesu.
So I studied the gospels to see how did Jesus preach, how did he preach, I want to preach like that.
Yes, eppadi prasangithar eppadi prasangithar nanum appadiye prasangikka virumbugiren endru solli suvisheshangalai adhigamaga padikka aarambithen.
He was always so interesting to listen to.
Eppozhudhume thannai kekkiravargal virupamoda kekkumbadiyaga avar prasangithar.
And when I read the gospels,
suvisheshangalai naan vaasikkumbodhu
I found Jesus was, when he spoke to his disciples, he was always talking about the Father.
நம்முடைய சிஷ்யர்களிடத்திலே பேசும்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய பிதாவை குறித்தே பேசினார்.
Hundreds of times he would talk about the Father.
நூற்றுக்கணக்கான முறைகளிலே தகப்பனை பற்றி, பிதாவை பற்றி, பிதாவை பற்றியே பேசுகிறார்.
Anything he would say, what about your father?
அவர் பேசுகிற எந்த காரியத்தை பேசினாலும் உங்களுடைய பிதாவின் காரியம் என்ன?
When you pray, say Father.
ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பிதாவே.
Why are you anxious? You got a Father.
ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்கென்று ஒரு பிதா உண்டு.
And your father cares for the sparrows, won't he care for you?
அடைக்கலான் குருவிகளுக்காக உங்களுடைய பிதா கவலைப்படுகிறார், உங்களை குறித்து கவலைப்பட மாட்டாரா?
And your father, earthly fathers give food to their children, won't your father give you all that you need?
பூமிக்குரிய தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளை பராமரிக்கிறார்கள், பரலோகத்தில் உள்ள தகப்பன் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா?
Even the Holy Spirit, he said, ask your heavenly father to give you the Holy Spirit.
பரத்தில் இருக்கிற பிதாவை பார்த்து ஆவியானவர் எனக்கு தாருங்கள் என்று கேளுங்கள் என்று இயேசு போதித்தார்.
He said that in Luke 11 verse 13.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதை சொல்கிறார்.
He was talking about verse 10. Everyone who asks receives. Luke 11 verse 10.
லூக்கா 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்.
He who seeks finds.
தேடுகிறவன் கண்டடைகிறான்.
And if one of you is a father and asks by his son for a fish, will he give him a snake instead of a fish?
உங்களிலே தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ?
If he asks for an egg, will he give him a scorpion?
மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ?
If you being evil know how to give good gifts to your children, how much more shall your father give the Holy Spirit to those who ask him?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரம பிதாவானவர் பரிசுத்தாவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா?
So how should you pray for the Holy Spirit?
ஆகவே பரிசுத்த ஆவிக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்?
Many of you are praying for baptism in the Holy Spirit.
உங்களில் அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Good.
நல்லது.
And you shouldn't pray for it only once.
ஒருமுறை மட்டும் ஜெபித்தால் போதாது.
I pray regularly, Lord, fill me again with the Holy Spirit.
ஆண்டவரே, மீண்டும் என்னை பரிசுத்தாவியால் நிரப்பும் என்று நான் ஒழுங்காக ஜெபித்திருக்கிறேன்.
Give me more gifts of the Holy Spirit to serve people.
ஆண்டவரே, ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை அதிகமாக தாரும்.
I am not happy even today. I want more from God.
எனக்கு இப்பொழுது இருக்கிறதில் எனக்கு திருப்தி இல்லை. ஆண்டவரே, இன்னும் அதிகமான வரங்கள் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறேன்.
Not for myself.
எனக்காக அல்ல, ஆண்டவரே.
To give to other people.
மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக.
I don't ask for earthly things.
பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் தேவனிடத்தில் கேட்பதில்லை.
I have never asked God for money or house or car or anything in my life.
என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் ஆண்டவரே எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு கார் வேண்டும் என்று நான் ஜெபித்ததே இல்லை.
If God gives I take it, if he doesn't give he knows I don't need it.
தேவன் கொடுத்தால் அதை பெற்றுக் கொள்கிறேன், அவர் கொடுக்காவிட்டால் எனக்கு தேவையில்லை என்று அறிந்து
கொள்கிறேன். Spiritual things I have asked for many things.
ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பல காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன்.
Physical healing I ask for.
சரீர ஆரோக்கியத்திற்காக நான் கேட்கிறேன்.
For myself, for my wife, children.
எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக.
Because we want to be fit to serve the Lord.
ஏனென்றால் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் தகுதியானவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக.
Above all we must pray for the Holy Spirit.
எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பரிசுத்த ஆவியானவருக்காக ஜெபிக்க வேண்டும்.
Read carefully.
நீங்கள் கவனமாய் வாசியுங்கள்.
Please read verse 13 carefully.
13ஆம் வசனத்தை கவனமாய் வாசித்து பாருங்கள்.
Whom should you ask for the Holy Spirit?
பரிசுத்த ஆவியை கொடுக்கும்படியாக யாரை நீங்கள் கேட்க வேண்டும்?
You say you must ask God.
தேவனை கேட்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லலாம்.
Wrong.
தவறு.
Read again.
மீண்டுமாய் வாசித்து பாருங்கள்.
Whom should you ask?
நீங்கள் யாரை கேட்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்காக யாரை கேட்க வேண்டும்?
Your father.
உங்கள் பிதாவினிடத்திலே கேட்க வேண்டும்.
Daddy.
அப்பா.
Give me the Holy Spirit.
அப்பா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை எனக்கு தாரும்.
Not, oh, managing director of the universe.
அந்த சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குநரே,
please give me the Holy Spirit.
எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தாரும்.
That is like submitting an application in the factory. You don't know when the reply will come.
ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்கிற ஒருவர் விண்ணப்ப படிவத்தை அனுப்புகிறார், என்றைக்கு திரும்பி வருமோ தெரியாது. அது போலதான்.
No, Jesus said, go to your father.
பிதாவினிடத்திலே போங்கள் என்று இயேசு சொல்கிறார்.
And he says, if you're hungry and you go to earthly father, won't he give you?
பசியாய் இருக்கும் பொழுது பூமிக்குரிய தகப்பனிடத்திலே செல்லும் பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா?
Why won't your heavenly father give you?
அப்படியானால் பரம பிதா ஏன் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்?
Because you don't believe.
ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்காதபடியினாலே.
Oh, you think the managing director of the universe has got so many other things to do. He has no time for your little application.
அந்த சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குநருக்கு பல வேலைகளை கவனிக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் இங்கே கேட்க போகிறார் என்று உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம்.
Application is there in the file. It may take another 30-40 years. It'll come.
விண்ணப்ப படிவமானது இந்த கோப்பில் இருக்கிறது. அது மீண்டுமாய் பதில் பெற்று வருவதற்கு 30-40 ஆண்டுகளாகும்.
That is the idea the devil gives us.
பிசாசு தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை நம்முடைய மனதிலே திணிக்கிறான்.
When a son goes and asks his father for some food, he doesn't wait for 30-40 hours even.
ஒரு மகன் தன்னுடைய தகப்பனிடத்திலே போய் பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு தாருங்கள் என்று சொன்னால் 30-40 ஆண்டுகள் என்ன, 30-40 மணிக்கள் மணிகள் கூட காத்திருக்கவில்லை.
30-40 minutes.
30-40 நிமிடங்கள் கூட காத்திருக்க தேவையில்லை.
Jesus said, you being evil know how to take care of your children.
பொல்லாதவர்களா இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பராமரிக்க அறிந்திருக்கும் பொழுது.
He is talking about food. He is not talking about ice cream and expensive clothes and shoes and all that.
இங்கே அவர் ஆகாரத்தை குறித்து பேசுகிறாரே உள்ள அல்லாமல் ஏதோ ஐஸ்கிரீமோ அல்லது விலையுயர்ந்த காலணிகளோ இதை குறித்து பேசவில்லை.
Essential food.
தேவைப்படுகிற ஆகாரம் பசிக்கு.
So the Holy Spirit is essential for us.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை.
It's not a luxury.
அது ஏதோ வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிற சொகுசு பொருள் அல்ல.
So he spoke always in relation to the Father.
அவர் எப்பொழுதுமே பிதாவோடு கூட பொருட்படுத்தி தான், தொடர்பு படுத்தி தான் அவர் பேசுகிறார்.
This is so important for us.
இது நமக்கு மிக மிக முக்கியமான காரியமாக இருக்கு.
And he spoke about it again and again and again and again.
மீண்டும் மீண்டுமாய் இந்த பிதா என்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
That is why I speak about it again and again and again and again because I want to preach like Jesus.
நான் இயேசுவைப் போல பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியாலே தான் நானும் மீண்டும் மீண்டுமாய் தகப்பனை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறேன்.
I would recommend to all of you elder brothers, please study the gospels to see how Jesus preached.
இயேசு எப்படி பிரசங்கித்தார் என்பதை கண்ணோக்கும்படியாக சுவிசேஷங்களை வாசித்து பாருங்கள் என்று சொல்லி எல்லா மூப்பர்களையும் தயவாய் கேட்டுக் கொள்கிறேன்.
Not how he preached to the Pharisees, how he preached to the disciples.
பரிசேயர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்று அல்ல, சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்று கண்ணோக்கி பாருங்கள்.
Don't stand in your front of congregation and think they are all Pharisees.
நீங்கள் கூட்டத்துக்கு முன்பாக எழுந்து நின்று அங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாரும் பரிசேயர்கள் என்று எண்ணி நீங்கள் பேச வேண்டாம்.
There may be a few Pharisees.
ஒரு சில பரிசேயர்கள் இருக்கலாம்.
Maybe you're a Pharisee yourself.
நீங்களே பரிசேயனாய் கூட இருக்கலாம்.
But study how Jesus preached to his disciples.
ஆனால் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கித்தார் என்பதை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள்.
Sometimes he was very strict with them.
சில சமயங்களிலே மிகவும் கண்டிப்போடு கூட இருந்திருக்கிறார்.
Why can't you believe, you unbelieving generation?
அவிசுவாசமுள்ள சந்ததியை ஏன் விசுவாசிக்க கூடாது என்று கடிந்து பேசினார்.
One of them said, get behind me Satan, you are telling me not to take up the cross.
சீஷரை பார்த்து நீ என்னை சிலுவை எடுக்க கூடாது என்று எனக்கு ஆலோசனை சொல்கிறாயா, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கடிந்து கொள்கிறார்.
But most of the time he was so gentle and patient.
ஆனால் பெரும்பாலான நேரங்களிலே அவர் பொறுமையுள்ளவராய் அவர் சாந்தமுள்ளவராய் தான் பிரசங்கித்திருக்கிறார்.
He never talked to the Pharisees about the Father.
பரிசேயர்களிடத்தில் ஒரு காலம் தகப்பனை பற்றி பேசவில்லை.
When he spoke to his disciples,
ஆனால் சீஷரிடத்தில் பேசும்பொழுது
he was always speaking about the Father, the Father, the Father, the Father.
எப்பொழுதுமே தம்முடைய சீஷரிடத்தில் பிதாவை பற்றி தகப்பனை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்.
Then at the end of his life,
வாழ்க்கையின் முடிவிலே
he prays.
அவர் ஜெபிக்கிறார்.
John chapter 17.
யோவான் 17 அதிகாரம்.
And he tells the Father,
அவர் பிதாவினிடத்தில் சொல்கிறார்.
Verse 4.
4 வசனம்.
I have finished the work you gave me to do on this earth.
Naan seiyumbadi neer enakku neemitha kriyai seidhu mudithen endru 17th adhigaram 4th vasanathile solugirar.
He didn't say I have met all the need on the earth.
Naan bhoomiyile ulla ella thevigalaiyum sandithu vitten endru solavillai.
No, there was still lot of need in India and in Tamil Nadu in those days.
Andha Yesu vanda andha naatkalile 2000 aandugalukku munbaga avar ange irundhalum kuda Indiavilaiyum pala pagudhilaiyum evlo thevigal irundana.
Jesus never came to Tamil Nadu 2000 years ago.
2000 aandugalukku munbaga Yesu Tamil Nadukku vandadillai.
He didn't go to China, Japan.
சீனா தேசத்துக்கோ ஜப்பான் தேசத்துக்கோ ஆப்பிரிக்காவுக்கோ சென்றதில்லை.
How can he say I finished the work you gave me to do?
ஆனாலும் நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் என்று எப்படி அவரால் சொல்ல முடிந்தது?
Because the father gave him a particular work to do.
அவர் குறிப்பிட்ட வேலையை செய்யும்படியாக பிதாவானவர் அவருக்கு நியமித்திருந்தார்.
He did that.
அதை அவர் செய்து முடித்தார்.
And he left.
அவர் கடந்து போய்விட்டார்.
In 33 years he finished.
33.5 ஆண்டுகளிலே அவர் அதை முடித்து விட்டார்.
So you don't have to live a long life to finish the work God gave you to do.
ஆகவே தேவர் உங்களுக்கு அந்த கொடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று தேவையில்லை.
The Father gave Jesus a work to do, he's given me a work to do, he's given you a work to do.
பிதாவானவர் இயேசுவுக்கு செய்யும்படியாக ஒரு வேலையை நியமித்திருக்கிறார், எனக்கும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நியமித்திருக்கிறார்.
You must know what he wants you to do.
நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
He's got a different work for me and a different work for you.
எனக்கென்று வித்தியாசமான வேலை, உங்களுக்கென்று ஒரு வித்தியாசமான வேலை.
But I'll tell you something.
ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
The Father has got a work for every single person sitting here.
இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான ஒரு பணியை தேவன் பிதாவானவர் நியமித்திருக்கிறார்.
If you ask him and pray, he will tell you what.
நீங்கள் ஜெபித்து அதை கேட்கும் பொழுது அதே அவர் உங்களுக்கு சொல்லுவார்.
When you're a young boy or a young girl, that's the time you must pray.
ஒரு வாலிப தம்பியா இருக்கும் பொழுது, வாலிப தங்கியா இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் நீ ஜெபிக்க வேண்டும்.
Dad, what is the work you have for me?
அப்பா, எனக்கென்று நீ என்ன வேலை நியமித்திருக்கிறீர்?
I'm only 16 years old.
எனக்கு 16 வயது மட்டுமே ஆகிறது.
But you called people even who were 12 and 2 years old.
ஆனால் நீர் 2 வயது 12 வயது நிரம்பினவளே நீர் அழைத்தீரே ஆண்டவரே.
Samuel was only 2 or 3.
சாமுவேலுக்கு 2 அல்லது 3 வயது தான் இருக்கும்.
And you called him.
நீர் அவனை அழைத்தீர்.
You got a work for me. I want to know what it is.
ஆண்டவரே, எனக்கென்று நீர் ஒரு ஊழியத்தை பணியை வைத்திருக்கிறீர், அந்த பணி என்ன ஆண்டவரே?
What was the main work which God gave Jesus?
இயேசுவுக்கு பிதாவானவர் நியமித்த பிரதானமான பணி என்ன?
Now listen, you'll get a surprise.
கவனியுங்கள், உங்களுக்கு ஒரு ஆச்சரியம்.
I have finished the work you gave me to do.
நீ எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன்.
And I have glorified you like that.
நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று
சொல்கிறேன். Now Father,
பிதாவே,
because I have finished my work,
என்னுடைய வேலையை நான் நியமித்த வேலை முடித்தபடியாலே,
please glorify me again with the glory I had with you before the world was created.
உலகம் உண்டாகிறதற்கு முன்னே முடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை முடத்தில் மகிமைப்படுத்தும்.
See, he is saying I was equal with you there before the worlds were created, you and I were there.
உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நீரும் நானும் இருந்தோம், நாம் சமமானவர்களாக இருந்தோம் என்று சொல்கிறார்.
Some people say that Jesus never said that he was equal to God.
இயேசு பிதாவுக்கு சமமாய் இருந்தேன் என்று ஒரு காலம் சொல்லவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள்.
Here it is.
இங்கே அங்கே காணப்படுகிறது பாருங்க.
Before Genesis 1 verse 1, the glory I had with you there.
ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே உமக்கு இருந்த மகிமை என்னிடத்தில் இருந்தது.
Okay, now he says what is the work he completed.
இப்பொழுது என்ன வேலையை அவர் நியமித்த வேலை முடித்தார் என்பதை அவர் சொல்கிறார்.
What is the work?
என்ன வேலை?
I have manifested your name to the men you gave me out of the world.
நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன்.
What is that name?
அது என்ன நாமம்?
Father.
பிதா என்கிற நாமம்.
They never knew such a name.
இப்படிப்பட்ட பெயரை நாமத்தை அவர்கள் அறியாது இருந்தார்கள்.
They only knew Jehovah.
அவர்கள் அறிந்ததெல்லாம் யெகோவா, தேவன், ஆண்டவர்,
மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தி யுனிவர்ஸ்,
அண்ட சராசரத்தினுடைய நிர்வாக இயக்குனர்,
கிரியேட்டர்,
சிருஷ்டிகர்.
But I came.
நான் வந்தேன்.
And I revealed to them he's a father.
அவர் ஒரு தகப்பன் என்கிறதை அவளுக்கு வெளிப்படுத்தினேன்.
That is the work which the Father sent Jesus to do.
இயேசு செய்ய வேண்டும் என்று பிதாவானவர் அனுப்பின வேலை இதுதான்.
See John chapter 1.
யோவான் 1 ஆம் அதிகாரம்
and verse 18.
18 ஆம் வசனம்.
No one has seen God at any time.
தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை.
The only begotten Son who is in the bosom of the Father, he has explained him.
பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He revealed him.
வெளிப்படுத்தினார்.
He explained him.
விவரித்து சொன்னார்.
You know, it's like some mathematics problem, you don't know how to do it.
சில கணக்கு எப்படி போட வேண்டும் என்றே உங்களுக்கு தெரியவில்லை.
Being you're in a small as you don't know multiplication.
நீங்கள் சிறு வயதிலே சிறு பிராயத்திலே பள்ளியில் இருக்கும்போது உங்களுக்கு பெருக்கல் கணக்கு தெரியாது.
And one very good teacher comes.
நல்ல ஆசிரியர் ஒருவர் வருகிறார்.
And he uses some balls or something like that and explains to you very simply multiplication and you understood it.
பந்துகள் எல்லாம் கொண்டு வந்து மிகவும் உங்களை கவர்ந்து எப்படி பெருக்கல் போடுவது என்பதை மிக அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்.
And you come home and said, Daddy, at last one teacher taught me. I understood multiplication today.
அப்பா கடைசியா ஒரு டீச்சர் வந்தாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க, பெருக்கல் என்றால் என்ன என்று எனக்கு நன்றாக விளங்கி விட்டதுன்னு சொல்கிறீர்கள்.
All these other useless teachers, they could not explain it.
மற்ற எல்லா ஆசிரியர்களாலும் விளக்கி சொல்லவே முடியவில்லை. அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள்.
Jesus came like that.
இயேசு அப்படித்தான் வந்தார்.
And explained.
அவர் விவரித்து காண்பித்தார்.
God is a father.
தேவன் ஒரு பிதா. அப்பா.
And he wanted all preachers in 2000 years to explain that to people.
இந்த 2000 ஆண்டுகளாக உள்ள எல்லா பிரசங்கியாரர்களும் இதை ஜனங்களுக்கு விவரித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்.
But do you think all the Christian preachers have explained that to the poor people?
இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ பிரசங்கியாரர்களும் ஏழை மக்களுக்கு இதை விவரித்து காண்பித்திருக்கிறார்களா?
What are we hearing today?
இன்றைக்கு நாம் கேட்பதெல்லாம் என்ன?
You don't give your 10%, God will curse you.
10% தேவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் உங்களை சபிப்பார்.
What a terrible message.
என்ன பயங்கரமான செய்தி.
It is like paying income tax.
வருமான வரி கொடுப்பது போலத்தான்.
You don't pay your income tax officer will come and catch you.
வருமான வரி நீங்கள் செலுத்தவில்லை என்று சொன்னால் வருமான வரி வருவாய் அதிகாரி வந்து உங்களை பிடித்து விடுவார்.
As if God is some income tax officer sitting in heaven.
அநேகருக்கு தேவனானவர் வருமான வரி அதிகாரியாகத்தான் பரலோகத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள்.
Now when all this type of preaching is going on.
இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் உலகத்திலே மலிந்து காணப்படும் பொழுது
Where are the people who explain that God is a loving father?
தேவன் அன்பான தகப்பன் என்று விளக்கி சொல்லுகிற ஜனங்கள் எங்கே?
That is your job and my job.
இது உங்களுடைய பணி, என்னுடைய பணி.
What other people are not doing.
மற்ற ஜனங்கள் செய்யாத பணி.
There are some people who are saying
சில ஜனங்கள் சொல்கிறார்கள்,
God is a good father.
தேவன் நல்ல தகப்பன்.
Who will give you a good house.
நல்ல வீட்டை தருவார்.
A good marriage.
நல்ல திருமணத்தை தருவார்.
Good car.
நல்ல கார் தருவார்.
Lot of money.
நிறைய பணம் தருவார்.
Good job.
நல்ல வேலை தருவார்.
All these unimportant things he'll give you.
இந்த முக்கியமற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார்.
But most important things.
ஆனால் பிரதானமான மிக முக்கியமான காரியம்.
Like overcoming your anger.
உங்கள் கோபத்தை மேற்கொள்ளுகிற காரியம்.
Overcoming your lust.
இச்சையை மேற்கொள்ளுகிற காரியம்.
No, he can't do all that.
இதெல்லாம் அவர் தர மாட்டார்.
Most important things he won't do for you.
முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு செய்ய மாட்டார்.
What type of father is this?
எப்படிப்பட்ட தகப்பன் இவர்?
Who gives you all the unimportant things?
முக்கியமற்ற காரியங்கள் எல்லாம் கொடுத்து விடுவார்.
And does not give you the most important things.
ஆனால் மிக முக்கியமான காரியங்களை கொடுப்பதில்லை.
I don't want a father like that.
அப்படிப்பட்ட தகப்பன் எனக்கு தேவையில்லை.
No.
இல்லை.
I want a father who gives me the most important things I need in life.
என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையான இன்றியமையாத காரியங்களை கொடுக்கக்கூடிய தகப்பன் எனக்கு தேவை.
You know I can go to heaven even living in a small house on the earth.
இந்த பூமியிலே ஒரு சிறு வீடிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நான் பரலோகத்துக்கு செல்ல முடியும்.
I can go to heaven even if I don't own a bicycle.
எனக்கு ஒரு சைக்கிள் கூட சொந்தமாக இல்லாத இருக்கும் பொழுது நான் பரலோகத்துக்கு போக முடியும்.
But you can't go to heaven if you lose your temper.
ஆனால் கோபப்படுவீர்கள் என்று சொன்னால் பரலோகத்துக்கு போக முடியாது.
You read that in Matthew chapter 5 verse 22 onwards.
இதை மத்தேயு 5 ஆம் அதிகாரம் 22 ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள்.
You can get angry and go to hell.
நீங்கள் கோபப்படுவீர்கள் என்று சொன்னால் நரகத்துக்கு போவீர்கள்.
You can lust with your eyes and go to hell.
கண்களினால் இச்சிப்பீர்கள் என்று சொன்னால் நரகத்துக்கு போவீர்கள்.
That also he said in Matthew 5 verse 25 onwards.
அதையும் கூட மத்தேயு 5 ஆம் அதிகாரம் 25 ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
Those things people don't tell us.
ஆனால் இவைகளெல்லாம் மக்கள் நமக்கு சொல்லுவதில்லை.
So what type of father is this who gives me all the unimportant things and doesn't give me the most important thing?
ஆகவே முக்கியமற்ற காரியங்களை கொடுக்கிற தகப்பன் ஆனால் முக்கியமான காரியங்களை கொடுக்காத தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன் இவர்?
Jesus said he'll give you food and clothing. Those are the only earthly things he talked about.
இந்த பூமியிலே உங்களுக்கு உடுக்க வஸ்திரமும் உண்ண உணவும் தருவார். அவ்வளவுதான் பூமிக்குரிய காரியங்களை கொடுத்து போதித்தார்.
Take care of that.
கண்டிப்பாக அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்வார்.
Jesus never said he'll make you a rich man and he'll give you a big house and all.
ஆனால் பெரிய பணக்காரராய் உங்களை மாற்றுவார், பெரிய வீட்டை தருவார் என்றெல்லாம் இயேசு சொல்லவில்லை.
But he told us that your father can give you the Holy Spirit.
ஆனால் உங்களுடைய தகப்பன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தர முடியும் என்று சொல்லி இருக்கிறார்.
He'll make you holy.
அவர்களை பரிசுத்தமானவரை மாற்றுவார்.
Jesus prayed, Father, I have revealed your name to these people.
ஆகவே இயேசு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த மக்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்கிறார்.
And because they know your name,
உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே
they can become one with each other.
அவர்கள் ஒருவரோடு ஒன்றாக்கப்பட முடியும்.
See, he says in verse 12.
12ஆம் வசனத்திலே
in your name I kept them.
உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன் அவர்களை.
And now I want them, I'm praying for them.
இப்போது நான் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன்.
And I'm praying verse 21 that they all may be one.
அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று பிதாவே நான் ஜெபிக்கிறேன்.
So you see, our unity depends on knowing God as a father.
இங்கே பார்த்தீர்களா, ஐக்கியம் ஒருமனம் என்பது தேவனை பிதாவாக அறிந்து கொள்வதற்கும் இதற்கும் நெருக்கமான உறவு உண்டு.
You know, among believers, even in our churches, there's a lot of competition and jealousy.
நம்முடைய சபைகளிலேயும் கூட விசுவாசிகளுக்குள்ளே போட்டி பொறாமை காணப்படுகிறது.
Why is that?
ஏன் அப்படி காணப்படுகிறது?
Why do you want to show that you are a better elder than somebody else?
மற்றவர்களை காட்டிலும் நான் தான் மேன்மையான சிறந்த மூப்பன் என்று காண்பிக்க வேண்டும் என்று ஏன் போட்டி?
Why do you want to show that you can pray better than somebody else?
மற்றவர்களை காட்டிலும் நான் தான் நன்றாக ஜெபிக்க முடியும் என்று ஏன் காட்டுகிறீர்கள்?
You can preach better than somebody else?
மற்றவர்களை காட்டிலும் நான் தான் நன்றாக பிரசங்கிக்க முடியும்?
Or that you are better than somebody else in playing the music or anything?
அல்ல, இசை கருவியை அவரை காட்டிலும் நான் தான் நன்றாக வாசிக்க முடியும், எதுவும் வேண்டுமானாலும் இருக்கலாம்.
Any area where you want to show that you are better than your brother or sister,
உங்களுடைய சகோதரனையோ சகோதரியோ காட்டிலும் நான் தான் மேன்மையானவன் என்று காண்பிக்க கூடிய எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும்,
I am better than you,
உன்னை காட்டிலும் நான் மேன்மையானவன்,
I am superior to you,
உன்னை காட்டிலும் நான் மேலானவன்.
That is because you don't know God is your father.
நீங்கள் தேவனை உங்கள் தகப்பனாக அறிந்து கொள்ளாததனுடைய விளைவுதான்
இது. When you know God is your father, you will never again want to show yourself as better than anybody else.
தேவனை உங்கள் பிதாவாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு காலம் மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்பதை காண்பிப்பதற்கு போட்டியே இருக்காது.
How do I know?
எனக்கு எப்படி தெரியும்?
Because it happened to me.
எனக்கு அது நடந்திருக்கிறது.
Before I knew God like this as my own father.
இந்த சொந்த தகப்பனாக பிதாவை தேவனை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக
I also wanted to show I'm better than this and can do a better work than others.
மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்த வேலையை செய்ய முடியும், மேன்மையான வேலையை செய்ய முடியும் என்று காண்பிப்பதில் ஆர்வம் உள்ளவனாய் இருந்தேன்.
Look at our church and look at all those other churches.
எங்களுடைய சபையை பாருங்கள், மற்ற சபையை பாருங்கள் என்று ஒத்து பார்க்க ஆரம்பித்தேன்.
It's all gone out of my life.
இப்பொழுது இதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி விட்டது.
I'm not interested in saying look at my church and compare it with other churches.
மற்ற சபையை பார்க்கும்போது எங்களுடைய சபையை பாருங்கள் எல்லாம் இப்பொழுது எனக்கு விருப்பமில்லை.
I'm happy with the ministry God my father gave me.
என்னுடைய தேவனாய தகப்பன் எனக்கு கொடுத்த ஊழியத்திலே எனக்கு சந்தோஷம் நிறைவு இருக்கிறது.
All competition, jealousy and all trying to show that I'm better than anybody else is all gone.
எல்லா போட்டிகளும் பொறாமைகளும் நான் தான் மற்றவர்களை காட்டிலும் நல்லவன் என்று சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போய்விட்டது.
Are you jealous about some other family that's better than yours?
உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் மேன்மையான நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை வருகிறதா?
Are you jealous about somebody else's children who are better than yours?
உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் இன்னார் வீட்டு பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களே என்று உங்களுக்கு பொறாமை வருகிறதா?
Why?
ஏன்?
Because you don't know God as your father.
நீங்கள் தேவனை உங்கள் தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை.
And that is why your own children are also suffering.
ஆகவே தான் உங்கள் பிள்ளைகளும் கூட கஷ்டப்படுகிறார்கள்.
You know what is the greatest inheritance that you can give to your children?
உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய சுதந்திரம் என்ன என்று தெரியுமா?
It's not 1 lakh rupees.
1 lakh rupees அல்ல,
something better than that.
அதை காட்டிலும் மேன்மையான ஒன்று.
That those children can also know God as a father.
அந்த பிள்ளைகளும் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்வது.
You know, when I think of all the evil there is in the world today,
இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொல்லாப்புகள் தீமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது,
I look at small children in our churches,
நம்முடைய சபையில் இருக்கிற சிறு சிறு பிள்ளைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன்.
And I say, how are these children going to grow up in such an evil world?
இப்படிப்பட்ட தீமையான உலகத்திலே, பொல்லாத உலகத்திலே நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்ந்து சமாளிக்க போகிறார்கள்?
I mean, when I brought up my children 25 years ago, it was so much easier.
என்னுடைய பிள்ளைகளை 25 ஆண்டுகள் முன்பாக வளர்க்கும் பொழுது எவ்வளவோ எளிதாய் லகுவாய் இருந்தது.
ஸ்கூல்ஸ் தேர் வாஸ் நாட் சோ மச் ஈவில்.
பள்ளியிலே அவ்வளவு தீமைகள் காணப்படவில்லை.
நவடேஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ரபிஷ் தி சில்ட்ரன் ஆர் டாக்கிங் இன் தி ஸ்கூல் ஈவன் இன் 3rd 4th ஸ்டாண்டர்ட்.
இன்றைக்கு பார்த்தீர்களா, 3-4 வகுப்பு கூட படிக்க மாட்டான், அவன் பேசுகிற காரியங்களை பார்த்தால் அப்படி பேசுகிறான்.
They have seen so much of evil on television by the time they are 7-8 years old.
7-8 வயசு ஆவதற்குள்ளாக டிவியிலே வரக்கூடிய அவ்வளவு கெட்ட காட்சிகளையும் பார்த்து கரைத்து குடித்தவனாய் இருக்கிறான்.
It was not like that 25 years ago.
25 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்படி இல்லை.
The cinemas were cleaner.
அப்பொழுது இந்த சினிமா காட்சிகள் சுத்தமானதா இருந்தது.
And still 25 years ago it was difficult for me to bring up my children.
அப்படி இருந்த நாட்களிலேயே பிள்ளைகளை வளர்ப்பது எனக்கு கஷ்டமான காரியமா இருந்தது.
It is much more difficult today.
ஆனால் இன்றைக்கு அதை காட்டிலும் அதிக கடினமான ஒரு பணியாக பிள்ளை வளர்ப்பு இருக்கிறது.
I think of these small children, how are they going to grow up in this evil world?
இந்த பொல்லாத உலகத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி வளர்ந்து ஆளாக போகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது கஷ்டமாக இருக்கிறது.
The only solution is they must know their father.
ஒரே ஒரு தீர்வு, அவர்கள் தங்களுடைய தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும்.
I tried to make my children know God as their father.
என்னுடைய பிள்ளைகள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்.
I want to encourage all of you fathers.
தகப்பனாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உற்சாகப்படுத்துகிறேன்.
And mothers.
தாய்மார்களுக்கும் சொல்கிறேன்.
Young mothers, older mothers.
வயதிலே குறைவான தாய்மார்கள், வயது முதிர்ந்த தாய்மார்கள்,
show God as a father to your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை ஒரு தகப்பனாக காண்பித்து விடுங்கள்.
Show that God is a very loving father.
தேவன் மிகுந்த அன்புள்ள தகப்பன் என்பதை நீங்கள் காண்பித்து விடுங்கள்.
Will be better than giving them 1 lakh rupees when
you die. 1 லட்சம் ரூபாய் நீங்கள் மரிக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் இது மேன்மையான ஒரு சுதந்திரமாயிருக்கும்.
Maybe they can do much with 1 lakh rupees, but so many problems cannot be solved with 1 lakh rupees.
1 லட்சம் ரூபாயை வைத்து உங்கள் பிள்ளைகள் பல பிரச்சனைகளை சமாளிக்க இயலும், ஆனால் அதை வைத்து எல்லா காரியங்களும் செய்துவிட முடியாது.
When they get married and they have a fight with their wife, how will 1 lakh rupees help them?
திருமணமாகும் பொழுது உங்கள் மகனுக்கும் அவர் மகனுடைய மனைவிக்கும் பிரச்சனை வரும்பொழுது இந்த 1 லட்சம் ரூபாய் வைத்து எப்படி சமாதானம் பண்ண முடியும்?
That won't help them.
அது உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
More money means they may have more fight only.
பணம் நிறைய வந்தால் நிறைய சண்டை தான்.
But if they can know God as father,
தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளும் பொழுது,
then they will select the right person to be their husband or wife.
தன்னுடைய கணவனாக மனைவியாக இருப்பதற்கு சரியான நபரை அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும்.
Jesus was so burdened that he should explain the father to his disciples.
எப்படியாவது பிதாவை சீஷர்களுக்கு விவரித்து காண்பித்து விட வேண்டுமே என்று இயேசு அவ்வளவு வாஞ்சி உள்ளவராக இருந்தார்.
If only they know that and I give them the Holy Spirit, I can safely go back to heaven.
இதை மட்டும் அவர்கள் அறிந்து அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்து விட்டால் நான் நிம்மதியாக பரத்துக்கு சென்று விடலாம்
என்று நினைத்தேன்.
பிதாவே, நீர் எனக்கு நியமித்த வேலையை செய்து முடித்தேன்.
When are you going to finish the work that your father gave you?
உங்களுடைய பிதா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி எப்பொழுது முடிக்க போகிறீர்கள்?
Listen.
கவனியுங்கள்.
That all the people for you whom you have responsibility, you have revealed God as a father to them.
உங்கள் பொறுப்பிலே இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் நீங்கள் தேவனை பிதாவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்திருக்க வேண்டும்.
Who are the people you have responsibility for?
யார் மீதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது?
If you are a father or mother, just your children.
தகப்பனாக தாயாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள்.
Very small.
சிறு பிள்ளைகள்.
2 children, 3 children, that's all. Small group you have.
சிறு பிள்ளைகள் 2-3 பேர் இருக்கிறார்கள்.
Explain God as a father to them.
அவர்களுக்கு பிதாவை தகப்பனாக, தேவனை தகப்பனாக அவர்களுக்கு விவரித்து காண்பீங்கள்.
Okay, if you are an elder in a church,
சபையிலே ஒரு மூப்பராய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால்,
then maybe you have 50, 100, 200 people there.
அங்கே 50 அல்லது 100 அல்லது 150 பேர் இருக்கிறார்கள்.
Don't desire to have a big church.
பெரிய சபை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் வாசிப்பட வேண்டாம்.
Let God take care of that.
தேவன் அதை பொறுப்பெடுத்துக் கொள்ளட்டும்.
Don't be proud. I have got 200 people in my church.
என்னுடைய சபையில் 200 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பெருமை எடுத்து மார்தட்டிக் கொள்ள வேண்டாம்.
200 people, can you make them all know God as their father?
அந்த அவ்வளவு பேரையும் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ள செய்ய முடியுமா உங்களுக்கு?
To make even 3-4 people know God as their father is so difficult.
3-4 பேர்களுக்கே அப்படி விவரித்து காண்பிப்பது என்பது கடினமாய் மாறிவிடுகிறது.
Jesus worked with 12.
இயேசு 12 பேரோடு கூட வேலை செய்தார்.
He succeeded with 11 of them.
அதிலே 11 பேரிலே அவர் வெற்றி கண்டார்.
That's all he says here.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Father, these 11 people at least I showed them God as their father.
ஆண்டவரே, குறைந்தபட்சம் இந்த 11 பேருக்கு நான் தேவனை பிதாவாக காண்பித்து விட்டேன்.
You know what I prayed once?
நான் ஒருமுறை என்ன ஜெபித்தேன் தெரியுமா?
I said, Lord,
ஆண்டவரே,
if I can show 11 people in my life really show God as their father, I would have done a great work.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக 11 பேருக்காவது நான் உண்மையாலுமே தேவனை பிதாவாக காண்பித்து விட்டேன் என்று சொன்னால் நான் ஒரு பணியை முடித்து விட்டேன் என்று நம்புகிறேன்.
Because I know that all the thousands of people who listen to me, they don't know God is their father.
என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியும்.
Not their heads and say that was a good meeting, that was a good sermon.
நல்ல ஒரு கூட்டம், நல்ல ஒரு பிரசங்கம் என்று தலையாட்டி கொண்டு சென்று விடுவார்கள்.
We were greatly challenged.
எங்களுக்கு மிகுந்த சவாலாக இருந்தது என்றெல்லாம் சொல்வார்கள்.
Wasn't that a good conference we had?
ஓ, நமக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் இருந்ததெல்லாம் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள்.
I'm not bothered by all that.
அதை குறித்தெல்லாம் எனக்கு அக்கறை இல்லை.
How many of them came to know God is their father?
எத்தனை பேர் தேவனை தங்கள் தகப்பனாக தகப்பனாக அறிந்து கொண்டார்கள்.
How many of them have eliminated fear from their life completely?
எத்தனை பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையில பயத்தை புறமே தள்ளி விட்டார்கள்?
How many of them have stopped being anxious in their life?
எத்தனை பேர் கவலைப்படுவதை நிறுத்தி விட்டார்கள்?
How many of them have stopped competing with others or showing off that they are better than somebody?
மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையானவன் என்று காண்பிக்க கூடிய போட்டி பொறாமையிலிருந்து எத்தனை பேர் விடுதலையாக இருக்கிறார்கள்?
How many of them have stopped being jealous like Cain was jealous of Abel?
காயின் ஆபேல் மீது பொறாமை கொண்டது போல எத்தனை பேர் பொறாமை கொள்வதிலிருந்து விடுதலாக
இருக்கிறார்கள்?
இவர்கள் தான் தேவனை தங்கள் தகப்பனாக அறிந்து
கொண்டவர்கள். மீதி
பயப்படுகிறவர்கள் கவலைப்படுகிறவர்கள் எல்லாரும் தங்களுடைய தேவனை பிதாவாக அறிந்து கொள்ளவில்லை.
இட்ஸ் நாட் ஈஸி.
ஆகவே அது அவ்வளவு எளிதல்ல.
I tell you honestly,
நேர்மையாக சொல்கிறேன்,
I do not want a large church.
எனக்கு ஒரு பெரிய சபையே வேண்டாம்.
Because it increases my responsibility.
ஏனென்றால் அது என்னுடைய பொறுப்பை பெருக செய்கிறது.
I have to say, Lord, all these people have to know God as their father.
ஆண்டவரே, இருக்கிற எல்லா ஜனங்களும் தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ள வேண்டுமே.
Otherwise I have not finished the work you gave me to do.
இல்லாத பட்சத்திலே நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் இன்னும் முடிக்கவில்லை.
Let me not take work which God has not given me to do.
தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்து முடிக்கட்டும். தேவன் நியமிக்காத வேலையை நான் எடுக்க வேண்டாம்.
I want to tell all of you in Jesus name.
எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன்.
Don't take on a work God never gave you to do.
உங்களுக்கு செய்யும்படி கொடுக்காத ஒரு வேலையை ஒரு காலம் எடுத்து மேல் போட்டுக்கொள்ளவேண்டாம்.
Even earthly work.
பூமிக்குரிய வேலையா இருந்தாலும் சரி.
Yes, get enough work to earn your living and take care of your family.
உங்களுடைய ஜீவனத்திற்கு போதுமான குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய அந்த வேலையை மட்டும் நீங்கள் எடுத்து செய்யுங்கள்
போதும். But think of the spiritual work God has given you to do.
ஆனால் தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற ஆவிக்குரிய வேலையை பணியை எண்ணி பாருங்கள்.
For the people who are within your circle.
உங்களுடைய வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனங்கள்.
If you are only a father and mother, very easy, just your two or three children.
நீங்கள் தகப்பனாக தாயாக மட்டும் இருப்பில் என்று சொன்னால் இரண்டு மூணு பிள்ளைகள் தான் வட்டம், குறுகிய வட்டம்.
Take time with them.
அவனோடு நேரத்தை செலவு செய்யுங்கள்.
Pray with them.
ஜெபியுங்கள்.
From the time they are 1 year old,
ஒரு வயதா இருக்கும் பொழுதிலிருந்து
teach them to kneel down,
முழங்கால் படியிட கற்றுக்கொடுங்கள்.
In your home,
உங்கள் வீடுகளிலே ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள்.
Even from 1 year old they start imitating their father and mother.
ஒரு வயதிலிருந்தே அப்பா அம்மாவை பார்த்து அதோடு பாசாங்கு செய்கிறவர்களாய் மாறி விடுகிறார்கள்.
They should see you kneeling down.
நீங்கள் முழங்கால் படி இருக்கிறதை அவர்கள் பார்க்க வேண்டும்.
Do your 1 year old children see that?
உங்களுடைய ஒரு வயது பிள்ளை அதை பார்க்கிறதா?
Kneel down.
முழங்கால் படி.
Let them see you opening your Bible.
நீங்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை திறக்கிறதை உங்கள் பிள்ளைகள் பார்க்கட்டும்.
He doesn't can't even speak, can't understand, but he sees you opening some black book and reading it.
படிக்க தெரியாது, என்ன என்று தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு கருப்பு புத்தகத்தை அப்பா எடுத்து திறந்து வாசிக்கிறார் என்று தெரியும்.
Every day that little 1 year old sees, oh daddy open some black book and reads it, he doesn't understand what it is.
என்ன என்று விளங்காவிட்டாலும் அப்பா ஏதோ கருப்பு புத்தகத்தை எடுத்து விரிக்கிறார், ஏதோ பார்க்கிறார் என்று பிள்ளைகள் சொல்வார்கள்.
And then he makes us all kneel down and say something. I don't know who it is talking to, but he's talking to somebody.
ஆனால் நீங்கள் முழங்கால் படியிட்டு யார் இடத்திலே பேசுகிறதை உணர்கிறது குழந்தை, ஆனால் யார் இடத்திலே பேசுகிறேன் அந்த குழந்தைக்கு தெரியாது.
And little by little it gets into his head.
கொஞ்சம் கொஞ்சமாக அது தலைக்குள்ளாக சென்று விடும்.
They are talking to somebody, they can't see.
யார் இடத்திலே பேசுகிறார் ஆனால் அவர்களை அவர் பார்க்க முடியவில்லை.
That is how he'll come to know God.
இப்படித்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிறோம்.
From the age of one.
ஒரு வயதிலிருந்தே.
We have to teach God to our teach God as a father to our children.
தேவனை தகப்பனாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கிறது.
But if you just watch cinemas and television and talk all types of useless things in your home,
நீங்கள் வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் டிவி பெட்டிக்கு முன்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், பிரயோஜனமற்ற கதைகளை பேசுகிறீர்கள்,
and read all types of dirty books,
எல்லா விதமான அசுத்தமான புத்தகங்களை வாசிக்கிறதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள்.
How are you going to bring up your children in this evil age?
இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறீர்கள்?
Or you are so busy talking to all your friends,
அல்லது எப்பொழுது பார்த்தாலும் நண்பர்களிடத்தில் பேசுவதிலேயே உங்களுக்கு நேரம் போகிறது.
Or even church work,
அல்லது சபை ஊழியமாக இருந்தாலும் கூட.
Do you know, in your life church work must come after family work.
உங்களுடைய வாழ்க்கையிலே சபை வேலையானது குடும்ப பணிக்கு அடுத்ததாகத்தான் வர வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா?
Somebody asked me, I was in an elders meeting in Kerala and they were asking me.
கேரளாவிலே மூப்பர்கள் கூட்டத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் இடத்துல கேட்டார்,
Which is first, family or church?
குடும்பமா சபையா, எது முதலிலே வர வேண்டும்?
I said family.
நான் சொன்னேன் குடும்பம் தான்.
God first.
முதலாவது தேவன்.
Second family.
இரண்டாவது குடும்பம்.
Third church.
மூன்றாவது தான் சபை.
I said that is what I have followed, that is what I have preached.
இதுதான் நான் பின்பற்றினேன், இதுதான் நான் பிரசங்கிக்கிறேன்.
Church is not more important than your family.
உங்கள் குடும்பத்தை காட்டிலும் சபையானது முக்கியமானது அல்ல.
Some people do that.
சிலர் அந்த தவறை செய்கிறார்கள்.
I remember in one of the churches,
ஒரு நம்முடைய சபையிலே, ஒரு சபையிலே
all the people after work would go to young brothers, they married people, they would go to the church for fellowship before going home.
திருமணமான வாலிபர்கள் அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்த உடனே ஐக்கியத்துக்காக சபைக்கு சென்று விடுவார்கள்.
They would not go home.
வீட்டுக்கு போக மாட்டார்கள்.
About 9 o'clock at night.
இரவு 9 மணி வரை சபையிலே இருப்பார்கள்.
Poor wife is struggling with the children from morning till night.
காலையிலிருந்து இரவு வரை ஏழை பாவம் மனைவி போராடிக் கொண்டே இருக்கிறார் பிள்ளைகளை வைத்துக்
கொண்டு. What are the husbands doing after they finish work at 5 o'clock?
5 மணிக்கு வேலையை முடித்த உடனே கணவன் எங்கே செல்கிறார்?
They are going to the church to have fellowship and prayer.
சபைக்கு ஐக்கியத்துக்காக ஜெபத்திற்காக செல்கிறார்.
Every day.
ஒவ்வொரு நாளும்.
I said, please stop that.
தயவுசெய்து அதை நிறுத்துவீர்களா?
This is not spirituality.
இது ஆவிக்குரிய தன்மை அல்ல.
I said, you finish your work, please go home.
வேலையை முடித்த உடனே வீட்டுக்கு போங்கள்.
Have fellowship with your wife first.
முதலாவது மனைவியோடு கூட ஐக்கியப்படுங்கள்.
Help her with the children.
பிள்ளைகளுக்கு காரியங்களை உதவி செய்யுங்கள்.
Otherwise you lose your family.
இல்லாவிட்டால் உங்கள் குடும்பத்தை இழந்து விடுவீர்கள்.
You lose your children.
உங்கள் பிள்ளைகளை இழந்து விடுவீர்கள்.
Then what is the use of the church? There's no church then.
அப்பொழுது சபை என்றால் என்ன? அங்கே சபை இல்லையே.
How strong is the church?
ஒரு சபை எவ்வளவு வலிமுள்ளதா இருக்கிறது தெரியுமா?
The church is as strong as the families are strong in that church.
எந்த அளவுக்கு அந்த சபையில உள்ள குடும்பங்கள் வலிமை உள்ளதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு சபையினுடைய வலிமையும் இருக்கிறது.
How strong spiritually is your family?
உங்களுடைய குடும்பமானது ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளவு வலிமையுள்ளதா இருக்கிறது?
Do your children obey you?
உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களா?
Do they respect you as father and mother?
தகப்பனாக தாயாக இருக்கிற உங்களை அவர்கள் மதிக்கிறார்களா?
Do they fear God?
தேவனுக்கு பயப்படுகிறார்களா?
Do they not cheat in their school?
தங்களுடைய பள்ளியிலே காப்பிடிக்காமல் ஏமாற்றாமல் இருக்கிறார்களா?
My children went to a good Christian school in Bangalore.
என்னுடைய பிள்ளைகள் பெங்களூரில் உள்ள நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கு சென்றார்கள்.
And I asked one of my sons one day when they were in school.
பள்ளியிலே இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு மகனை பார்த்து கேட்டேன்.
I said, you got 50 students in your class.
உங்களுடைய வகுப்பிலே 50 மாணவர்கள் இருக்கிறார்கள்.
And even if the teacher does not know, you know who all are cheating in the examination.
டீச்சருக்கு தெரியாவிட்டாலும் பரீட்சையிலே காப்பிடிக்கிறவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமல்லவா?
Teacher doesn't know, but the students all know who are the cheaters.
டீச்சருக்கு யார் காப்பிடிக்கல என்று தெரியாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு எல்லாம் யார் விட்டு கொண்டு விடுவார் என்று தெரியும்.
He said, Dad,
அப்பா,
everybody cheats except two of us.
எங்களுடைய வகுப்பிலே எங்க ரெண்டு பேரை தவிர மீது எல்லாரும் பரீட்சையில காப்பிடிக்கிறார்கள்.
And those two are CFC children.
அந்த ரெண்டு பிள்ளைகளும் CFC சபையை சேர்ந்தவர்கள்.
I said, praise God for the testimony of our church.
நம்முடைய சபையினுடைய சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன்.
Because I used to teach my children at home.
என்ன வீட்டிலே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன்.
I don't care if you fail.
நீ ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல.
See, their difficult subject for them was Hindi.
அவர்களுக்கு மிகவும் கஷ்டமான பாடம் என்னவென்றால் ஹிந்தி பாடம்.
So I say, I don't care if you fail in Hindi, but don't cheat.
ஹிந்தியிலே தோற்று போனாலும் பரவாயில்லை, வீழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் சாப்பிடிக்க வேண்டாம்.
For some people it may be mathematics.
ஒரு சிலருக்கு அது கணித பாடமா இருக்கலாம்.
It doesn't matter if you fail, but don't cheat.
ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்லை, ஒரு காலம் காப்பி அடிக்கப்படும்.
But work hard.
ஆனால் கடினமாய் நீ பிரயாசப்பட வேண்டும்.
You know, sometimes the children before the examination will come to me and say, Uncle Jack, can you pray for us for the examination?
பரீட்சைக்கு முன்பதாக சில பிள்ளைகள் இடத்திலே வந்து அங்கிள் ஜாக் எனக்கு ஜெபம் பண்ணுவீர்களா, பரீட்சை இருக்கிறது என்று சொல்வார்கள்.
So I ask them a question first. Before I pray, I've got to ask you something.
நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை கேட்க போகிறேன் என்று சொன்னேன்.
Supposing a farmer comes to me.
ஒரு விவசாயி என்னிடத்திலே வருகிறான்.
And says, Brother Zach, this is harvest time. Please pray that I'll have a good harvest.
ஒரு விவசாயி என்னிடத்திலே வந்து இது அறுவடை காலம், எனக்கு ஒரு நல்ல அறுவடை இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்கிறார்.
I will ask them, during the sowing time, did you work hard and sow the seed?
அவரிடத்திலே நான் என்ன கேட்பேன், விதை விதைக்கிற நாட்களிலே நீங்கள் நன்றாக கடினமாக உழைத்து விதை விதைத்தீர்களா?
Did you water the field?
விதைத்த பிறகு உங்கள் வயலுக்கு நீர் பாய்ச்சினீர்களா?
You didn't do all that.
நீங்க அதான் செய்யலையா?
You never sowed any seed.
விதையே விதைக்கலையா?
Now you want a good harvest?
ஆனா இப்பொழுது அறுவடை மட்டும் வேண்டுமா?
I can't pray.
உங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாது.
God does not do such miracles.
அப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வதில்லை.
Because I said the Bible says that.
வேதம் அதை சொல்லுகிறது என்று சொன்னேன்.
In 2 Timothy 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
In 2 Timothy 2.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம்.
Verse 6.
6ஆம் வசனம்.
The hard working farmer will be the first to receive a share of the crop.
பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் விதைக்கிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும்.
So I asked the children.
ஆகவே பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன்.
Have you studied for this exam?
இந்த பரீட்சைக்காக நீ படித்திருக்கிறாயா?
The hard working student will get the good result.
தினமாய் பிரயாசப்பட்டு படிக்கிறவனுக்கு நல்ல மார்க்குகள் கிடைக்கும்.
So don't think prayer will solve every problem.
ஆகவே எல்லா பிரச்சனைகளையும் ஜெபமானது தீர்த்து வைக்க வேண்டும் என்று எனக்கு என்ன வேண்டாம்.
You have worked hard.
ஆனால் கடினமாக பிரயாசப்பட்டிருந்தால்
I can pray that God will help you in a special way when you are sitting in that examination.
அப்படி நீ பிரயாசப்பட்டிருந்தால் தேர்வறையில் உட்கார்ந்திருக்கும் பொழுது உனக்கு விசேஷித்த கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
We have to teach so many things to our children.
ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படி பல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும்.
God is a loving father.
தேவன் அன்பான தகப்பன்.
And if you are an elder brother, God, you have a responsibility for a bigger group of people.
நீங்கள் ஒரு மூப்பனா இருந்தால் இன்னும் பெரிய கூட்டத்திற்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது.
You have to teach them that God is their father.
தேவன் அவர்களை தகப்பன் என்பதை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
Teach them that in their families they've got to bring up their children in a proper
way. அவருடைய குடும்பங்களிலே அவருடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
The church is like a three-story building.
சபையானது ஒரு மூன்று மாடி அடுக்கு கொண்ட வீடுகளைப் போல இருக்கிறது.
The foundation
அஸ்திபாரம்
is God's perfect love for us.
அது தேவன் நமக்கு வைத்திருக்கிற பூரண அன்பு.
On that foundation we built three stories.
அந்த அஸ்திபாரத்திலே நாம் மூன்று அடுக்குகளை கட்டுகிறோம்.
Number 1
முதலாவது அடுக்கு
my own walk with God. That's why I said God is first.
தேவனோடு கூட நான் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அதை தான் நான் தேவன் தான் முதலாவது என்று சொன்னேன். அதான் முதல் மாடி கட்டணம்.
Nobody can join me there.
யாருமே அங்கே என்னோடு கூட சேர்ந்து கொள்ள முடியாது.
Even my wife cannot join me there.
மனைவி கூட என்னோடு கூட அங்கே சேர முடியாது.
How can my wife keep my conscience clean?
எப்படி என்னுடைய மனசாட்சியை என்னுடைய மனைவி சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும்?
How can I keep her conscience clean?
என்னுடைய மனைவியினுடைய மனசாட்சியை நான் எப்படி சுத்திகரிக்க முடியும்?
Only I can keep my conscience clean.
என்னுடைய மனசாட்சியை நான் தான் சுத்தமாக வைத்துக் கொள்ள
வேண்டும். That is just me and God. That's all.
நானும் தேவனும் அவ்வளவுதான்.
That is the first story.
இதுதான் அந்த வீட்டில் உள்ள முதல் மாடி.
If you don't build that, you cannot build your family, you cannot build the church.
இதே நீங்கள் கட்டாத பட்சத்திலே உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சபையையும் நீங்கள் கட்ட முடியாது.
That I build my own life.
முதலாவது என்னுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கட்டிக்கொள்ள கட்ட வேண்டும்.
கீப்பிங் மை கான்ஷியன்ஸ் கிளியர்
என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் வைத்துக் கொள்வதன் மூலமாக
ட்ரஸ்டிங் மை ஃாதர் ஃபார் எவ்ரிதிங்
எல்லா காரியங்களுக்கும் என்னுடைய பிதாவை நம்புவதன் மூலமாக
கெட்டிங் ரிட் ஆஃப் ஆல் ஆங்ஸைட்டி
எல்லா பதற்றம் கவலைகள் பயங்கள் இருந்து விடுதலையாக வேண்டும். பொறாமையில் இருந்து விடுதலையாக
வேண்டும்.
எல்லா அசுத்தத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். எல்லா கோபத்திலிருந்தும்
கிளீனிங் மை ஓன் லைஃப்
என்னுடைய சொந்த வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்.
அண்ட் திஸ் டேக்ஸ் எ ஹோல் லைஃப் டைம்
வாழ்க்கை முழுவதுமாக பிடிக்கிறது.
பட் திஸ் இஸ் நம்பர் 1 ப்ரையாரிட்டி.
ஆனால் நாம் முதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இதற்கு தான்.
தென் ஆன் டாப் ஆஃப் தட் நம்பர் 2 ப்ரையாரிட்டி
அதற்கு மேலாக இரண்டாவது வரிசையிலே வருவது
இஸ் மை ஃபேமிலி லைஃப்
என்னுடைய குடும்ப வாழ்க்கை.
ஹவ் ஐ ரிலேட் டு மை வைஃப்
மனைவியோடு கூட எப்படி நான் உறவு வைத்திருக்கிறேன்.
How I bring up my children
என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறேன்.
Very important. That
is மிக முக்கியமானது. இதுதான் இரண்டாவது மாடி.
And that is what we build on the first story on top of the first story.
இந்த முதல் மாடியிலே தான் இதை நாம் இரண்டாவதாக கட்டுகிறோம்.
That is
அது
not that you must have a very wonderful family life.
மிகவும் அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அல்ல.
That depends on your wife.
அது மனைவியை பொறுத்தும் இருக்கிறது.
But your wife may not be spiritual.
ஆனால் உங்களுடைய மனைவி ஆவிக்குரியவளா இல்லாமல் இருக்கலாம்.
Or your husband may not be spiritual.
அல்லது உங்களுடைய கணவன் ஆவிக்குரிய ஒரு கணவனா இல்லாமல் இருக்கலாம்.
It doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
You be spiritual.
நீங்கள் ஆவிக்குரியவளா
இருங்கள். Bring up your children in a good way.
பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளருங்கள்.
In the Bible we read of a woman called Eunike.
ஐனிக்கேயாள் என்கிறதான ஒரு பெண்ணை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கிறோம்.
Her son was Timothy.
அவருடைய மகன் திமோத்தேயு.
Eunike had a very god fearing mother called Lois.
ஐனிக்கேயாளுக்கு லோவிசாள் என்கிற தேவ பக்தியுள்ள ஒரு தாய் இருந்தார்.
We read about it in 2 Timothy 1.
இதை 2 திமோத்தேயு 1 அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள்.
So this god fearing woman Lois had a daughter called Eunike.
ஆகவே தேவ பக்தியுள்ள இந்த லோவிசாளுக்கு ஐனிக்கேயாள் என்கிற ஒரு நல்ல மகள் இருந்தாள்.
But when Eunike was a teenager
ஐனிக்கேயாள் வாலிப பருவத்திலே இருக்கும்போது
18-19 years old
பதின் பருவத்திலே இருக்கும்போது 18-19 வயதிலே இருக்கும்போது
backslid
அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள்.
And gave up the faith of her mother
தன்னுடைய தாய் பெற்ற அந்த விசுவாசத்தை விசுவாச வாழ்க்கையை விட்டு விட்டார்கள்.
And she went and married an unbeliever
ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொண்டார்கள்.
Yeah
ஆம்
You know those days the Jews were not allowed to marry people who were not Jews.
அந்த நாட்களிலே யூதர்கள் யூதர் அல்லாதவர்களை திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை.
But we read in Acts 16:1 that she went and married a Greek.
அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே ஒரு கிரேக்க மனிதனை போய் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம்.
She could never have done that unless she was a backslider.
பின்மாற்றம் அடையாத பட்சத்திலே அப்படிப்பட்ட ஒரு திருமண சம்பந்தத்தை அவர்கள் கொண்டிருக்கவே முடியாது.
Such a god fearing mother's daughter became a backslider.
இப்படி கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தாய்க்கு இப்படிப்பட்ட பின்மாற்றம் அடைகிற ஒரு பிள்ளை.
Can you imagine how Lois felt when her own daughter went and married a godless unbeliever?
தன்னுடைய சொந்த மகள் பின்வாங்கி போய் அவிசுவாசியை திருமணம் செய்யும் பொழுது லோவிசாளுக்கு எப்படி இருந்திருக்கும் வேதனை.
Just a businessman making money
and the greek manidan avan oru tholilal seigiravana irundan panam sambadhippadile kuriyudaivana irundan.
Then this Eunike got a little baby.
Appozhu Eunikeyalukku oru siru kulandai pirandathu.
And I tell you, when you get a baby you begin to take your christian life more serious.
Ulaga kulandai pirakkum bodhu kristava vaazhkaiyai migum seriously eduthukolugireenga.
Because the child gets sick
என்றால் குழந்தைக்கு வியாதி
வருகிறது,
ஜெபிக்க
வேண்டியது,
சில நேரங்களிலே மருத்துவர்களால் உதவி செய்ய
முடியாது,
ஏதோ ஒன்று நடந்து
விட்டது, மனம் திரும்பினார்,
நான் பின்வாங்கி போய்
இந்த
அவிசுவாசி ஆண்டவரே நான் திரும்ப செய்து கொண்டேன், அவருக்கு தேவனிலே விருப்பமே இல்லை,
குடும்பத்தை
தேவ பக்தியில வழியிலே வளர்ப்பதில்லை,
இப்போது
எனக்கு குழந்தை பிறந்து
விட்டது,
இந்த குழந்தை பரலோக
நரகத்துக்கு போய்விடும், forgive me,
ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும்,
I want to bring up this child in a godly way,
இந்த குழந்தையை தேவபக்தியுள்ள வாழ்க்கையிலே வளர்க்க விரும்புகிறேன்,
and single handedly,
தனி மனுஷியாய்,
without the help of her father, father was all with making money,
அந்த தீமோத்தேயுடைய தகப்பன் பணம் சம்பாதிப்பதற்கு போய்விடுகிறார், அவருடைய உதவியே இல்லாமல்,
only mother and son would go to the church,
தாயும் மகனும் சபைக்கு செல்வார்கள்,
and she would teach him 2, 3, 4, 5 years old, like taught him you must be faithful to God,
2 வயது 3 வயது 4 வயது 5 வயது இருக்கும் பொழுது நீ தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று போதிக்கிறாள்,
by the time Timothy became 18 19 years old,
இப்பொழுது 18 19 வயது ஆகிவிட்டது தீமோத்தேயுக்கு,
such a good testimony in the church,
சபையிலே நல்ல ஒரு சாட்சி உள்ளவனாய் வளர்ந்தான்,
he was praying,
ஜெபிக்கிற மனிதனாய் இருந்தார்,
testifying,
சாட்சி சொல்கிறவராய்
இருந்தார், going to other churches,
மற்ற சபைகளுக்கு செல்கிறவராய் இருந்தார்,
and every church people saw that young brother Timothy,
இந்த வாலிப சகோதரன் அற்புதமான ஒரு சகோதரனை ஒவ்வொரு சபையும் பார்த்தது,
does he have a good father,
நல்ல தகப்பன் அவருக்கு இருக்கிறாரா,
இல்லை, godless man,
தகப்பன் தேவனற்ற ஒரு மனிதன்,
how did he become like this,
எப்படி இப்படி தேவபக்தியுள்ள மனிதனாய் தீமோத்தேயு மாறினார்,
he had a god fearing mother,
தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தாய்,
who was backslidden but came back to God,
பின்மாற்றம் அடைந்து ஆனாலும் தேவனிடத்தில் திரும்பி வந்த ஒரு தாய்,
and one day Paul came there,
அங்கே பவுல் ஒரு நாள் வருகிறார்,
and Paul met this young man,
பவுல் இந்த வாலிபனை சந்திக்கிறார்,
Paul was a man with great discernment,
பவுல் மிகுந்த தீயத்தக்க வரத்தை பெற்றவராய் இருந்தார்,
and he heard in Acts 16:2 this young fellow has got a good testimony everywhere,
எல்லா இடங்களிலேயுமே நல்ல சாட்சியை பெற்ற இந்த வாலிபனை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார்,
so Paul said Timothy,
அவர் பவுல் சொல்கிறார் 2 வசனம் 16 அதிகாரத்திலே,
verse 3, you come with me,
3 வசனத்தில் சொல்கிறார் தீமோத்தேயுவே நீ என்னோடு கூட வா,
one woman,
ஒரு ஸ்திரீ,
in 20 years,
20 ஆண்டுகளாக,
brought up somebody to become an apostle,
ஒரு அப்போஸ்தலனாகும்படியாக ஒரு பிள்ளையை வளர்த்த ஒரு தாய்,
without any help from her earthly husband,
தன்னுடைய பூமிக்குரிய கணவனிடத்திலிருந்து ஒரு உதவியும் பெறாத ஒரு சகோதரி,
so take an example from that,
ஆகவே இதிலிருந்து ஒரு மாதிரியை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள்,
Timothy did a fantastic work for God,
தேவனுக்கென்று மிகவும் ஒரு நல்ல வேலையை
செய்கிறவனாய் இருந்தார், he is my best co-worker,
என்னுடைய சிறந்த உடன் வேலையாள் என்று பவுல் சாட்சி கொடுக்கிறார்,
after Paul died Timothy carried on the work,
பவுல் மரித்த பிறகு தீமோத்தேயு அந்த தொடர்ந்த பணி அந்த பணியை விட்டு சென்ற பணியை சென்ற செய்தார்,
one day in heaven,
ஒரு நாளிலே பரலோகத்திலே,
when Jesus comes back,
இயேசு மீண்டுமாய் வரும்பொழுது,
he will call Timothy to give him a reward,
அவனுக்கு பலன் கொடுக்கும்படியாக தீமோத்தேயுவே வா என்று தேவன் அழைப்பார்,
when he calls Timothy,
தீமோத்தேயு அழைக்கும் பொழுது,
he'll say Eunike, you also come,
ஐனிக்காளே நீங்களும் வாருங்கள் என்று இயேசு அழைப்பார்,
because you also deserve this reward for bringing up this young fellow like this,
இது போல நல்ல ஒரு வாலிபனை வளர்த்ததற்கு உங்களுக்கும் அந்த வெகுமானம் உண்டு என்று சொல்வார்,
Lois, you also come for praying for Eunike when she backslid,
ஐனிக்கியால் பின்மாற்றம் அடைந்த பிறகு அவர்களுக்காக ஜெபித்தபடினாலே லோவிசாலே நீங்களும் வாருங்கள் வெகுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்வார்,
you think sisters don't have a ministry,
சகோதரிகளே உங்களுக்கு ஊழியம் இல்லை என்று எண்ணுகிறீர்களா,
what a fantastic example,
என்ன அற்புதமான உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது,
what did you think Eunike taught Timothy,
ஐனிக்கியால் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லி கொடுத்திருந்திருப்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள்,
I think I know,
நான் அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன்,
she taught Timothy that God is a good God.
தேவன் நல்ல தேவன் என்பதை போதித்திருப்பார்கள்.
He's a loving father.
அன்பான தகப்பன்.
Even don't think of your earthly father as God. God is not like that.
பூமிக்குரிய அப்பாவை போல நீ என்ன வேண்டாம். தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல.
You must respect your earthly father because he's
your father. பூமிக்குரிய தகப்பனை நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அவர் உனக்கு அப்பா.
Working and providing for your food and
அவர் வேலை செய்து உனக்கு சாப்பாடு கொடுக்கிறார். உனக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார்.
But God.
ஆனால் தேவன்
he is your father.
அவர்தான் உடைய தகப்பன்.
You know we can bring up our children like that,
நம்முடைய பிள்ளைகளை இப்படி வளர்க்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா,
even if you are alone as a mother you can do that,
நீங்கள் தன்னந்தனியாய் ஒரு தாயா இருந்தாலும் கூட செய்ய முடியும்,
it is a responsibility,
ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது,
so on top of this second story,
இந்த இரண்டாம் மாடியின் மேலாக,
third story,
மூன்றாவது மாடியாக,
is the church,
சபை,
now you tell me,
நீங்கள் சொல்லுங்கள்,
can you build a third story before you build a second story,
இரண்டாவது மாடியை கட்டுவதற்கு முன்பதாகவே மூன்றாவது மாடியை கட்டிவிட முடியுமா,
no,
இல்லை,
that's why the Bible says,
ஆகவே தான் வேதம் சொல்கிறது,
in 1 Timothy chapter 3,
1 தீமோத்தேயு 3 அதிகாரம்,
1 Timothy 3 it says,
1 தீமோத்தேயு 3 அதிகாரம்,
verse 5,
5 வசனம்,
the qualifications for an elder.
Or muppanukkuriya thagadi.
If a man cannot take care of his own, manage his own family, how can he take care of God's church?
Oruvan than sonda kudumbathai nadatha ariyadirundal devudaiya sabai eppadi visarippan endru 1 Timothy 3:5 le vasikkirom.
Verse 4, one who controls his household well.
நான்காம் வசனத்திலே தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன்.
That means he knows how to manage the finances of his home.
தன்னுடைய குடும்பத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்கிறவர் என்று அர்த்தம்.
That means you should not be in debt.
அவருடைய பொருள் என்னவென்றால் கடனிலே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்.
Now if you borrowed money to build a house or borrowed money to buy a scooter, that's okay.
நீங்கள் வீடு கட்டும் முடியாக கடன் வாங்கியிருக்கலாம், ஸ்கூட்டர் வாங்க முடியாக கடன் வாங்கியிருக்கலாம், அது பரவாயில்லை.
Please pay it back.
Because
you've got something there for the money you spent.
ஏனால் நீங்கள் செலவு செய்கிற பணத்திற்கு தக்க ஒரு பொருள் அங்கே இருக்கிறது.
The money you borrowed.
நீங்கள் கடன் வாங்குற பணத்துக்கு ஏற்ற ஒரு பொருள் அங்கே இருக்கிறது.
Pay it back little by little.
ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை செலுத்துங்கள்.
But don't borrow money for unnecessary expenses which you can avoid.
நீங்கள் தவிர்க்கக்கூடிய தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டாம்.
Don't borrow money to have expensive food.
நல்ல ஆகாரத்தை சாப்பிடும்படியாக கடன் வாங்க வேண்டாம்.
If you can't eat non-vegetarian, eat vegetarian and don't get into debt.
அசைவ சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, சாப்பிடுவதற்கு உங்களுக்கு போதுமான பணம் இல்லை என்று சொன்னால் கடன் வாங்கி அதை செய்ய வேண்டாம், சாப்பிட வேண்டாம்.
Eat simple food.
சைவ உணவை சாப்பிடுங்கள்,
எளிய உணவை சாப்பிடுங்கள். Because if you cannot manage the matters of your own family, how can you manage the church?
சொந்த குடும்பத்தை நன்றாய் நீங்கள் நடத்த அறியாதிருக்கும் பொழுது சபையினுடைய காரியத்தை எப்படி நடத்த முடியும்?
It says if you cannot control the 3 children you have at home, how will you control these 60 children in the church?
வீட்டில் இருக்கக்கூடிய 3 பிள்ளைகளையே நீங்கள் அடக்க முடியவில்லை என்று சொன்னால் சபையில் இருக்கக்கூடிய 60 பிள்ளைகளை எப்படி அடக்க போகிறீர்கள்?
So from that tell me which is more important.
இதிலிருந்து நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எது முக்கியம்?
Family or church?
குடும்பமா சபையா?
Family.
குடும்பம்.
That is the training ground to build the church.
சபையை கட்டுவதற்கு குடும்பம் தான் பயிற்சி களம்.
God gave me 4 children to practice on, to take care of many thousands of children.
ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பொறுப்பெடுக்கும்படியாக எனக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து தேவன் எனக்கு பயிற்சி கொடுத்தார்.
But if I can't even bring up my 4 children properly, how can I take care of all the others?
4 பிள்ளைகளையே ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் மற்றவளை எப்படி நான் பொறுப்பெடுக்க முடியும்?
So what did I do?
நான் என்ன செய்தேன்?
I used to spend time with my children even when I was traveling.
நான் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது கூட பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்வேன்.
I would travel so much here and there and then when I come back home I spend time with the children.
நான் இங்கும் அங்குமாய் பல இடங்களுக்கு பிரயாணமாய் செல்கிறேன், வீட்டுக்கு வந்த பிறகு பிள்ளைகளோடு கூட நேரத்தை செலவு செய்வேன்.
I would sometimes play with them.
சில நேரத்தில் அவர்களோடு கூட சேர்ந்து விளையாடுவேன்.
Because I did not want any of my children to say this.
என்னுடைய ஒரு பிள்ளைகளில் ஒருவர் கூட இப்படி சொல்ல விரும்பவில்லை.
Oh, daddy was so busy traveling serving the Lord he had no time for the family.
அப்பா பல இடங்களுக்கு பிரயாணம் செய்து ஊழியம் செய்து கொண்டிருந்தார், குடும்பத்தில் எங்களோடு கூட நேரம் செலவு செய்வதற்கு அவருக்கு நேரமே இல்லை.
Don't let your children say that.
இப்படி உங்கள் பிள்ளைகள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம்.
Daddy was so busy working that he had no time for the family.
வேலை செய்து 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 அவர் எவ்வளவோ பிஸியாக இருந்தபடினாலே குடும்பத்திற்கு அப்பாவுக்கு நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
Daddy was always going for meetings in the church. He had no time for us.
எப்பொழுது பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் என்று அப்பா போய்கொண்டே இருக்கிறார், எங்களோடு கூட செலவு செய்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
Oh, he prays so much in the meeting at home. He doesn't pray at all.
சபையிலே அதிகமாக ஜபிக்கிறபடினாலே வீட்டிலே அவர் ஜபிப்பதே இல்லை என்று சொல்ல வேண்டாம்.
Don't let your children say that.
உங்கள் பிள்ளைகளை இவளை சொல்ல அனுமதிக்க வேண்டாம்.
So that's very important.
ஆகவே இது மிக முக்கியம்.
To reveal God as a father to all the people for whom we have responsibility.
யார் மீதெல்லாம் நமக்கு பொறுப்பு இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பிதாவே, தேவனை பிதாவாக நாம் வெளிப்படுத்த வேண்டும்.
All of you please think right now.
எல்லாரும் தயவு செய்து இப்போ எண்ணி பாருங்கள்.
Have you got responsibility for somebody?
யார் மீதாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா?
You say, I am only 15 years old. I don't have any responsibility.
எனக்கு 15 வயதான் ஆகிறது, எனக்கு இன்னும் பொறுப்பெல்லாம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டாம்.
Have you got a 10-year-old brother?
உங்களுக்கு 10 வயசு உள்ள தம்பி இருக்கானா?
Or sister?
அல்லது தங்கை இருக்கிறதா?
That is your responsibility.
அதுதான் உங்களுடைய பொறுப்பு.
Anybody younger to you?
உங்களை விட வயதிலே குறைந்த யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கிறீர்கள்.
Say, no, I don't have anybody younger.
எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
No, you still have somebody in the church who is younger to you.
சபை வீட்ல தம்பி தங்கை இல்லாட்டம் சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்கள் இருக்கிறார்கள்.
All these children, they are younger to you in the church.
சபையிலே உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்த அநேகம் பிள்ளைகளை பாருங்கள்.
Why don't you make friends with some of them?
ஏன் அவர்களை ஒரு சிலரோடு கூட நீங்கள் நண்பர்களாக கூடாது?
You 16, 17 year old boys and girls.
16, 17 வயது நிரம்பிய தம்பிமார்களே, தங்கைமார்களே.
Don't you see some 7, 8 year old children in the church?
சபையிலே 7, 8 வயசுள்ள பிள்ளைங்க இல்லையா?
They are not your sisters or brothers.
உங்க தம்பி தங்கை இல்ல அவங்க.
Go and make friends with those brothers.
போய் அப்படிப்பட்டவளோடு கூட நீங்க நண்பராய் சிறு பிள்ளைகளத்தில நீங்க friends ஆயிருங்க.
I mean if you are a 17 year old girl,
17 வயது நிரம்பிய ஒரு மகளாக இருக்கலாம்.
You look for some 7 8 year old girls and try to be friendly with them.
7 8 வயது நிரம்பிய தம்பியோ தங்கையோ இருந்தால் நீங்கள் சிநேகிதராய் மாறுங்க.
If you are a 16 17 year old boy.
16-17 வயது நிரம்பிய ஒரு பையனாக இருந்தால்
look for some boy 6-7 years old.
6-7 வயசுள்ள பையன் இருக்கறானா சபையில பாருங்க, தேடி பாருங்க.
Go and become friends with him.
அவங்களோட கூட போய் நண்பர்களாய் மாறி விடுங்கள்.
So that you can tell him about Jesus.
இயேசுவை குறித்து சொல்ல முடியும்.
So that you can bring him to salvation.
இரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர முடியும்.
It's very easy.
மிகவும் எளிதான காரியம்.
Some of you, if you started earning some money,
நீங்கள் ஏற்கனவே பணம் சம்பாதிக்கிறவர்களா இருந்தால்
go and give a little chocolate to that little 6 and 7 year old.
6-7 வயசு பிள்ளைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க.
He will listen to you more after you give him a chocolate.
சாக்லேட் கொடுத்துட்டு ஏதாச்சும் நீங்க பேசுறீங்கன்னா ரொம்ப ஆர்வமா கவனிப்பாங்க.
And you can change a person for life.
நீங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் அவர்களை மாற்றி விட முடியும்.
I want to encourage all of you to take this responsibility seriously.
இந்த பொறுப்பை நீங்கள் எல்லாரும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறேன்.
First of all, you must know God is your father.
முதலாவதாக தேவரே உங்கள் பிதாவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
And you must share that knowledge with all people who are younger than you.
உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்த எல்லாருக்கும் இந்த அறிவை நீங்கள் சொல்ல வேண்டும்.
Who are in your circle, that means in your church or in your home.
உங்கள் வட்டத்திலே யார் இருக்கறாலோ அவங்களுக்கு, அதாவது உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கும் அல்லது உங்கள் சபையிலே உள்ளவர்களுக்கும்.
Not everybody you meet in the conference.
கான்ஃபரன்ஸ்லே பார்க்கிற எல்லாருக்கும் அல்ல.
2-3 days only you meet.
அது 2-3 நாட்கள் தான் அவங்களோட கூட இருக்கிறீங்க.
In your church, in your home whom you meet throughout the year.
வருஷம் முழுதுமாய் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் சபையிலே உள்ளவர்கள்.
Father has given me a responsibility.
பிதா எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்.
Reveal him as a father to all the children who are below my age.
என்னுடைய வயது குறைவான எல்லா பிள்ளைகளுக்கும் அவரை தகப்பனாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று
சொல்லுங்கள். You know that you young people can have a ministry in the church.
வாலிபர்களே சபையிலே உங்களுக்கு ஊழியம் ஒன்று உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா?
Not to stand up in the pulpit, that will come later.
மேடையிலே நின்று பேசக்கூடிய பொறுப்பு அல்ல அது, பின்னால் வந்தால் வரும்.
But to talk to the little children.
சிறு பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு.
Please do that.
தயவு செய்து இதை செய்யுங்கள்.
And let's all of us take this responsibility.
நாம் எல்லாரும் இந்த பொறுப்பை
எடுத்துக்கொள்வோம். So that when we come to the end of our life,
நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே வரும்பொழுது,
say what Jesus said.
இயேசு சொன்னது போல நாம் சொல்ல முடியும். பிதாவே,
I have finished the work you gave me to do.
நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன்.
I have revealed you as father to all the people whom you gave me as my responsibility.
நீர் எனக்கு கொடுத்த என்னுடைய பொறுப்பிலே கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கும் பிதாவே உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி
விட்டேன்.
முழு உலகத்துக்கு அல்ல,
but to the ones whom you gave me.
நீர் எனக்கு கொடுத்தவர்களுக்கு,
that is your family,
உங்களுடைய குடும்பம்,
and your church,
உங்களுடைய சபை.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
Pray.
நாம் ஜெபிப்போமா?
Heavenly Father,
பரலோக பிதாவே,
thank you for your word.
உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி.
Help us to fulfill our responsibility.
எங்களுடைய பொறுப்பை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்.
Glorify your name.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
To finish our task before we leave this earth.
இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பதாக எங்களுக்கென்று ஒன்று உள்ள பணியை முடிக்க உதவி செய்யும்.
பிரேயர் இன் ஜீசஸ் நேம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.